சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாதையுள் சுந்தரத்தன்மையொடு துதைந்து இருந்து அருளியும் சந்திர தீபம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்த ஒரு வகையான தீவு என்று குறிப்பிடு சந்திர தீபத்து சாத்திரனாகி சந்திர தீபம் என்கின்ற தீவில் ஞான சாத்திரங்களின் வல்ல ஆசிரிய கோலம் தாங்கிய நிலையை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அந்தரம் வான்வழி அந்தரத்து வானிலே இருந்து கீழே இறங்கி வந்து அந்தரத்து இழிந்து வந்து வான் வழியே இறங்கி வந்து தன்னுடைய அழகான கோலத்தை காட்டிய நிலை சுந்தர தன்மையோடு துதைந்து இருந்து அருளியும் என்று குறிப்பிடுகிறார். ஆக அந்த பெருமான் குருவடிவம் தாங்கி வந்தான். அந்த குருவடிவமாக வந்த பெருமான் வானை விட்டு கீழே இறங்கி வருகிறார். எனவே அந்தரத்து இழிந்து அழகமர் பாலை பாலை என்று சொல்லப்படுவது நம்முடைய திருமுறை திருத்தலங்களின் திரு கழிப்பாலை அப்படின்னு ஒரு தலம் இருக்கிறது. தில்லை திருத்தலத்துக்கு அருகில் இருப்பது கழிப்பாலை, அந்த தலமாக இருக்கலாம் என்பதனால அது அந்த குறிப்பை கொடுப்பது கழிப்பாலை என்கிற திருத்தலம் என்பதும் இங்கு கருத்தில் கொள்ளலாம். எனவே அந்த வகையில் இங்கே குருநாதனாக தாங்கி வந்தார் என்பதனால அது திருப்பெருந்துறையாகவும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஆய்வுகள் உள்ள காணப்படுகிற நிலை. எனவே சந்திர தீபத்து சாத்திரனாகி சந்திர தீபம் என்கின்ற தீவிலே வந்து சாத்திரனாகி சாத்திரம் என்கின்ற அந்த அருள் நூலை உபதேசிக்கக்கூடிய ஞானாசிரியனாகிய கோலம் தாங்கி வானை விட்டு கீழே இறங்கி வந்து அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலை அழகு பொருந்து இருக்கின்ற திரு கழிப்பாலை என்றும் அது பாலை என்பது ஆசிரிய கோலம் தாங்கிய காரணத்தினால இது திருப்பெருந்துறையாகவும் இருக்கக்கூடும் என்பது ரெண்டு வகையும் கருதுவதுண்டு. கழிப்பாலை என்று சொல்லப்படுகிற தலமாகவும் இருக்கலாம் அல்லது திருப்பெருந்துறையாகவும் இருக்கலாம். எனவே அங்க சுந்தரத்தன்மையோடு அழகு பொருந்திய தன்மையோடு அவன் இருந்த அந்த காட்சியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் என் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசு அது பகரி மந்திர மாமலை மாமலை மந்திர மாமலை என்று சொல்லப்படுகிற மகேந்திரம் என்று சொல்லப்படுகிற மலை முன்னே நமக்கு சொல்லியிருக்கிற ஆகமத்தை இறைவன் அருளியது மகேந்திர மலையில தான் என்பதனால மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் வெப்புனா மலை மகேந்திர மலை ஆக மந்திர மாமலை என்று சொல் மந்திரம் என்பது இங்க ஆகம நூலை உணர்த்துகிற மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் முன்ன சொன்னா மண்ணு மாமலை மகேந்திர மகனை சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று முன்னே நம்ம காட்டியிருக்கிறார். எனவே மந்திர மாமலையாகிய மகேந்திர மலையில் பெருமான் என்ன செய்திருக்கிறார் அந்தமில் பெருமை முடிவு இல்லாத பெருமையுடைய அருளையே தனக்கு வடிவமாக கொண்டிருக்கின்ற அண்ணன் அருளுடை அண்ணன். எனவே அந்தமில் பெருமையுடைய அருளுடை அண்ணலாகிய அந்த பெருமான் என்னை ஆட்கொண்ட பரிசு இங்க பரிசு என்பது இயல்பு என்னை அவன் எப்படி ஆட்கொண்டான் என்னை ஆட்கொண்ட இயல்பு. எனவே மகேந்திர மலையை இருப்பிடமாக கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் என்னை ஆட்கொண்ட பரிசை நான் சொல்லுவேனானா இயங்குவேனா அந்த இயல்பு என்ன என்பதை சொல்ல வருகிறார். இப்படி சொல்ல வரும் பொழுது இறைவனுக்கு சத்தாங்கம் கூறுகிறார் மணிவாசக பெருமான். இறைவனை மன்னன் என்று போற்றுவது நம்முடைய திருமுறையினுடைய நிலை. பல இடங்களில் இறைவனை மன்னன் என்று போற்றுவோம். இப்ப சிவபுராணத்திலையும் மாய பிறப்பருக்கும் மன்னன் என்று போற்றுவார். அதே போல வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் என்று போற்றுவார். பிறகு அரசனுக்கெல்லாம் அரசாக இருப்பவன் அப்படின்னா அரைசே அன்பர்க்கு அப்படின்னு இறைவனை அரைசி பொன்னம்பலத்தாடும் அரைசே அரைசேன்னு அரசு என்று பொருள். எனவே இறைவனை வேந்தனாக சொல்லுகின்ற பொழுது ஒரு அரசனுக்கு 10 அங்கம் இன்றியமையாது. இதை நம்முடைய மணிவாசக பெருமான் பின்னால் திரு தசாங்கத்துல விரித்து கொடுத்திருக்கிறார். அங்கேயும் 10 அங்கம் சொல்லியிருக்கிறார், இங்கேயும் 10 அங்கம் சொல்லுகிறார். ஒரு மன்னனுக்கு இன்றியமையாதது 10. அவனுக்குன்னு ஒரு நாடு இருக்க வேண்டும், அவனுக்குன்னு ஊர் இருக்க வேண்டும், அவனுக்கென்று ஒரு கொடி இருக்க வேண்டும், அவனுக்கென்று வாகனம் இருக்கணும். இப்படி மலை அங்க இப்ப நம்ம இந்திய திருநாடு என்று எடுத்துக்கொண்டா, உதாரணத்துக்கு நீங்க இந்திய நாடு என்று எடுத்துக்கொண்டா கீழே கன்னியாகுமரியில தொடங்கி இமயம் வரை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் கிழக்கும் மேற்கும் அதுபோல வடக்கும் கிழக்கும் அப்படின்னு நான்கு திசைக்குரிய எல்லைகளை சொல்லி இதுதான் இந்திய திருநாடு அப்படின்னு எல்லை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த நாட்டுல என்னென்ன மலை இன்றியமையாது, இமயமலை அப்படின்னா, ஆறு அப்படின்னா கங்கை, இந்திய நாட்டினுடைய கொடி மூவண்ண கொடி, இந்திய அரசினுடைய சின்னம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பத்து அங்கம் எடுத்தீங்கன்னா பத்தையும் சொல்லிடலாம். அதுபோல இறைவனுக்கு பத்து உண்டு, அது திரு சத்தாங்கத்துல அருளியிருக்கிறார். அதுபோல பத்து அங்கத்தையும் இனி வருகிற பத்து என்னை ஆண்ட பெருமானுடைய பரிசு என்னவென்று சொன்னால் அப்படி சொல்ல வருகிறார். பத்தை சொல்ல வருகிறார், கொடி, ஆறு, முரசு, படை, மலை, ஊர்தி, நாடு, ஊர், பேர், மலை, இந்த பத்து சொல்ல வர்றார். அத அப்படியே நமக்கு அந்த அகவல்ல ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், ஆற்றல் அது உடை அழகமர், அவனுடைய ஆற்றல் இருக்கிறதே எப்படிப்பட்ட ஆற்றல், முடிவில்லாத ஆற்றல், ஆற்றல் அழகமர் திருவுரு, அவனுடைய உருவம் இருக்கிறதே திருநீற்று கோலமுடைய பெருமான், அவனுடைய கோலம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா திருநீற்று கோலம் கொண்டிருக்கின்ற பெருமான். எனவே அந்த சிறப்பை சொல்லுகிற வலிமையும் மிக்க அந்த பெருமான், முடிவில்லாத ஆற்றலை கொண்டிருக்கிற அந்த பெருமான் தன்னுடைய அழகாக அமைந்துள்ள ஒரு திருமேனியில திருநீற்றினுடைய அந்த நிலை மூன்று கோடுகளாக இருப்பது அந்த திருநீற்றினுடைய அமைப்பு. இந்த திருநீற்றை பல வகையாக அணியலாம். நம்ம நூல்ல பெருமாள் சொல்லும்போது திரிபுண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்று கோடுகளாக அணிதல். அதனால இங்க சொல்லும் பொழுது ஆற்றல் அது உடை அழகமறு திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், எனவே அந்த திருநீற்றை உயர்ந்த கொடி போல நிமிர்ந்து காட்டுகின்ற நிலை என்பதனால இங்க சொல்லுகிற அக பதாகை போன்று திரிபுண்டமாக அணியப்பெற்ற திருநீர் இது இறைவனுக்கு கொடியாயிற்று. இங்க சொல்லும் போது கொடி எதுன்னு கேட்டீங்கன்னா திருநீரே கொடி. ஆனா தசாங்கத்துல பாத்தீங்கன்னா ஏற்றுயர் கொடி, அங்க கோதில் ஏறு ஆம் கொடி என்று காட்டுவார். அங்கேயும் இங்கேயும் சின்ன சின்ன வேறுபாடு உண்டு, அங்கேயும் பத்து சொல்லுகிறார், இங்கேயும் பத்து சொல்லுகிறார். எனவே இந்த அகவல்ல சொல்லும் பொழுது பெருமானுக்குரிய பத்துல திருநீரே இறைவனுக்குரிய கொடி என்று காட்டுகிறார். அதான் இங்க நீற்று கோடி, கோடி என்பது கொடி என்பது கோடி என்ற நீட்டல் விகாரம் பெற்றது, இது இலக்கண குறிப்புங்க. கொடி கோடி என்ற நீட்டல் விகாரம் பெற்றதுன்னு பேர். இலக்கண முறையில ஒரு இடங்கள்ல எழுத்து குறையலாம், அது குறிலாக வரலாம், நெடிலா வரலாம், இதெல்லாம் வந்து இலக்கண அமைப்புகள்ல அந்த மாற்றங்கள் உண்டுங்க. சில இடங்கள்ல வந்து குறிலாக காட்டுவாங்க, பொருள் காணும் போது நீட்டலாக எடுத்துக்கொள்ளலாம், நீட்டிலிருக்கக்கூடியதை குறிலாக வைத்துக் கொண்டு பொருள் காணும், அது அந்த இடத்தை பொறுத்து பொருள் காணுதல். அந்த வகையில் நீற்று கோடி, கோடின்னா நம்ம கடை கோடின்னு சொல்லுவோம், அந்த கோடி அல்ல, இங்க கொடி என்பதுதான் கோடி என்ற சொல்லாக இடம்பெற்று இருக்கிறது. எனவே இந்த இடத்துல இங்க திருநீறு இறைவனுடைய கொடி, நீற்று கோடி என்பது கொடி, எனவே நிமிர்ந்து காட்டியும், ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறாருடையும். எங்க பெருமானுடைய நாட்டுல இங்க ஆனந்தம் எது ஆறாக ஓடுகிறது அப்படின்னு கேட்டா மற்ற நாடுகள்ல நீர் ஆறாக ஓடும், ஆனா எங்க பெருமான் இருக்கிற சிவபுரம் இருக்கிறதே அங்க ஆறு எதுன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம் தாங்க ஆறா ஓடுங்கிறார், ஆனந்தமே ஆறா ஓடுகிறார். நீர் நீர் ஓடுவது ஒரு நாட்டினுடைய வளத்துக்கு எவ்வளவு இன்றியமையாதது, அதுபோல சிவபுரத்துக்கு இன்றியமையாதது ஆனந்தம் தானா, அந்த ஆனந்தம் எங்க சிவபுரத்துல ஆறாக ஓடுகிறது அப்படிங்கிறார். ஆனந்தமே ஆறா அருளியும் அதான் சொல்கிறார். எனவே ஆனந்தமே ஆறா அருளியும் என்று காட்டுகிறார். எனவே இங்கு திருநீரு உயர்ந்து காட்டுகின்ற கொடியாகவும் ஆனந்தம் என்பதே ஆறாகவும் ஓடுகிறது. ரெண்டு சொல்லிட்டார் பத்துல, கொடி ஒன்று ஆறு ஒன்று சொல்லிட்டார், ஆனந்தமே ஆறாறு. எப்படிப்பட்ட அந்த ஆனந்தம் அங்கிட்டா ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும், ஊனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குறைபாடு குறைகள் சொல்லலாம். எது குறை அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பம். இந்த துன்பம் எதனால வந்துச்சு? ஆணவ மலத்தினால். எனவே அந்த ஆணவ மலத்தால் வருகின்ற பிறவி, பிறவியில வருகின்ற உடல், உடல்லால் வருகிற துன்பம், இப்படி எல்லாத்தையும் நீங்க வருவித்துக் கொள்ளலாம். எனவே நமக்கு வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற, அவற்றை எல்லாம் முழுமையாக நீக்குகின்ற ஆறாக ஓடுவது அப்படின்னு சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆணவ மலத்தை எப்படி வைத்துக் கொள்ளலாம்? நீங்க நீர் என்பது, ஆனந்தம் என்பது நீராக இருப்பதனால ஆணவ மலத்தை என்னவா சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அழுக்காக வைத்துக் கொள்ளலாம். அழுக்குத்தான் நீரால் கழுவப்படுவது. சிவஞான போதம் படித்தவங்களுக்கு தெரியும், 12 சூத்திரத்துல வரும்பொழுது ஞான நீரினால் கழுவுக, ஞான நீரினால் கழுவுக என்பார். நம்ம அந்த செம்மலன் நோந்தால் சேரலொட்டால் அம்மலன் கழி, அந்த அம்மலன் கழிங்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஞான நீரினால் கழுவுக என்பார். அழுக்குன்னு வந்தா கழுவணும், அவ்வளவுதான். மலம் என்பதை வெவ்வேறு வகையாக சொல்வது உண்டு. சில இடங்களில் கட்டி வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டி வெட்டி எடுக்கப்படுகிற இடத்துக்கு வேற வகையாக மலத்தை கருதணும். இந்த இடத்துல இது கருணை என்பது நீராக ஓடுவதனால் மலம் அழுக்காக இருப்பது. எனவே ஞான நீரினால் கழுவுதல், ஆனந்தம் என்கிற கருணையாகிய வெள்ளத்தினால் ஆணவ மலம் என்கிற கரை கழுவப்படுகிறது என்பது கருத்து. எனவே ஆனந்தம்னே ஆறா அருளியும் மாவில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாதப் பெரும் பறை நவிந்து கரங்கவும். எனவே இங்க பெருமானுடைய பறை, பறைனா முரசு என்பது பொருள். இங்கு அறிவிக்கக்கூடிய முரசு, உமையம்மையை தன் உடம்பில் இடப்பாகம் கொண்டிருக்கின்ற பேராற்றல் பெரும் கருணையுடைய அந்த பெருமான். இங்க எது முரசு அப்படின்னு கேட்டா, ஓம் என்கின்ற நாதமே பறை, நாத பெரும்பறை நவின்று கரங்கவும் என்று குறிப்பிடுகிறார். எனவே இங்க பறை என்பது முரசு என்ற ஒன்றை குறிப்பது. எனவே இங்க நாதம் என்பதனால நாதமே இங்கு முரசாக பறையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். மாவிற்கூருடைய மாப்பெரும் கருணையன் நாத பெரும் பறை நவிந்து கரங்கவும். நவிந்து நவிழுதுன்னா சொல்லுதல், சொல்லுதல். நீங்க சொல்லுதல் என்பதுக்கு நிறைய சொல்லுங்க, விளம்புதல், விளம்புமாறு விளம்பே, உரைக்குமாறு உரையே, உரைத்தல், சொல்லுதல், நவிழுதல், பேசுதல், இப்படி ஒன்னொன்னுக்கும். ஆனா இது நீங்க ஆழமா நுழைந்தீங்கன்னா உரைத்தல் வேறு, சொல்லுதல் வேறு, பேசுதல் வேறு, விளம்புதல் வேறு. இப்படி ஒன்னொன்னு இது ஆழமா சொல்லும் போது விரிவாக கொடுத்திருப்பாங்க. நம்ம சிவஞான மாபாடியம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்களை விரிவா படிக்க படிக்க ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு நுட்பம் உண்டு. சொல்லுதல்னா என்ன, பேசுதல்னா என்ன, விளம்புதல்னா என்ன. ஆனா பொதுவாக இப்ப நாம இப்ப நம்ம நிலை என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சொல்றதுனா என்ன, விளம்புதல்னா என்ன, பேசுறதுனா என்ன, எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்னா இப்ப நாம கருதுவோம். ஏன்னா அது ஆழமாக கற்க தொடங்குகின்ற பொழுது ஒன்றொன்றுக்கும் வேறுபாடு உண்டு. இப்போதைக்கு நாம் அதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். எதிர்காலத்தில் திருவள்ளுவர் கூட்டு அப்படி அதுக்கு ஒன்னொன்னு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் வேறுபாடு உண்டு என்பதை பார்த்துக் கொள்ளலாம். எனவே நவிந்து கரங்கவும், ஆக இங்க கரங்குதல் என்பது ஒலித்தல். ஆக நாத தத்துவமாகிய பெரிய பறை உண்மை பொருள் இகுது என்று பலகாலம் சொல்லி ஒலித்தல். எனவே நாத பெரும்பறை நவிந்து கரங்கவும் என்று குறிப்பிடுகிறார். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். அழுக்கு அடையாமல், இங்க அழுக்கு பாத்தீங்கன்னா ஆணவ மலத்தை அழுக்குன்னு காட்டுகிறார். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். பெருமான் கையில கழுக்கடை அப்படின்னு வைத்திருக்கிறார். அது எதுன்னு கேட்டீங்கன்னா மூவிலை சூலம். ஏன் இறைவன் மூவிலை சூலத்தை வைத்திருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவிடத்து 3 வகையான அழுக்குகள் இருப்பதனால மும்மலத்தையும் சிதைப்பவன் இறைவன் என்பதனால மூவிலை சூலம் வைத்திருக்கிறார். அதான் குறிப்பு. ஏன் 3 சூலம், 3 வகையாக அது ஏன் மூவிலையாக இருக்கிறது என்று சொன்னா, மும்மலத்தையும் அழிப்பவன் இறைவன் என்பதனால மூவிலை சூலம் தரித்திருக்கிறான். ஆண்டு அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன், எனவே மீண்டும் பிறவி வாராமல் நம்மை ஆட்கொண்டு அருள் செய்கின்ற பெருமான் சூலப்படையை தன் கையில் வைத்த சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே என்பது எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு. எனவே அந்த மூவிலைச் சூலம் என்பது மும்மலத்தை நீக்குவதற்கு அடையாளமாக அவ்வாறு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த குறிப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல சேக்கலாபுருமன் பதிவு செய்திருப்பார். அதாவது பைரகி பைராகி வேடமாக சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு பெருமான் எழுந்தழுகிறார். அப்படி கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வருகிற இடத்துல சொல்வார், அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுருவல் நிலவு எரிப்ப. அப்படியே முகம் பார்த்தீங்கன்னா சந்திரனை விட மிகவும் குளிர்ச்சியாக நிலவினுடைய கதிர்கள் அப்படியே பறந்திருப்பது போல முகத்தை காணுகின்ற பொழுது அவ்வளவு ஒரு அமைதி, ஒரு குளிர்ச்சி. அதாவது அவருடைய முகத்தில் ஒரு குளிர்ச்சி, அது எப்பவும் இருப்பதுதான். காண்கிற நமக்கு ஒரு குளிர்ச்சி, சில பேர்த்த பார்த்தா நம்ம மனசுக்கு ஒரு அமைதி ஏற்படும், சில பேர்த்த பார்த்தா அமைதி காணாம போயிடும். இவனை எல்லாம் பார்த்து என்னத்த பண்ற, காலையில போயும் போய் இவனையா பார்த்தோம், நல்லதை பார்க்கலாம் நினைச்சு போன இவன் வந்து நிக்கிறானே அப்படின்னு நம்ம இருக்கிற அமைதி காணாம போயிடும். சில பேர்த்த பார்க்கின்ற பொழுது அந்த அமைதி என்பது எங்கிருந்து வருகிறதே தெரியாது, அமைதியாக ஆயிடும். ஆக இறைவன் அவன் எப்போதும் அமைதியாக இருக்கிற பெருமான், அது அமைதி. அவன் அமைதியா இருக்கல அவனுக்கு பெருமை இல்லை, அவனை காண்கிற நாமெல்லாம் அமைதி பெறுகிற மாதிரி அதுதான் அவனுக்கு பெருமை. அதனால முகத்துல அவ்வளவு பெரிய குளிர்ச்சி வெளியே தெரிகிறது, அந்த குளிர்ச்சி காண்பவரால் அனுபவிக்கப்படுகிற நிலை. எனவே அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுருவ நிலவு எரிப்ப மருள் பொழி, மருள் பொழி அந்த சொல் அழகாக மருள் அப்படின்னார், மருள் பொழி மும் மலம் சிதைக்கும் வடிச்சூலம், மும் மலத்தை சிதைக்கும் வடிச்சூலம். சேக்கலா பெருமான் வாக்கு சூலம் ஏன் கையில் வச்சுக்க, அந்த பைரகி கோலத்தை ஏற்றி வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோலம் மூவிலை சூலத்தை ஏந்தி கொண்டு வந்த கோலம். அந்த சூலம் எத்தகையது அப்படின்னு கேட்டா, இது மலத்தை சிதைக்கக்கூடியது. எந்த மலத்தை? மும்மலத்தை. மும்மலத்தை சிதைக்கும், மும்மலம் சிதைக்கும் வடிச்சூலம் என்று அங்க பதிவு செய்திருப்பார் சேக்கிழா பெருந்தகை. எனவே அந்த வகையில் ஞான சாஸ்திரங்களும் மூவிலை சூலம் என்பது மும்மலத்தை சிதைத்தல் அடையாளம் என்று காட்டுகிறது. சேக்கிழா பெருமானும் நம்ம மாணவன் நம்ம பார்த்து கேள்வி கேட்கிறார், முருகப்பெருமான் கையில வேல் வைத்திருக்கிறார், சிவபெருமான் கையில் மூவிலை சூலம் வைத்திருக்கிறார், ஏன் வேறுபாடு அப்படின்னு கேட்டா, முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல் என்பது ஞானத்தின் அடையாளம், அது பேர் ஞானவேல் என்பது பொருள். ஞானவேல் என்பதனால எப்படி தெரிஞ்சுவது, அது எப்படி விளக்குவது அப்படின்னு கேட்டா, அது ஞானம் என்றால் அறிவு, அறிவு என்பது ஆழமாகவும் அகன்றாகவும் கூர்மையாகவும் இருக்க வேண்டும். எனவே முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அறிவு இருக்கும், அவ்வளவுதான், இதான் விளக்கம். இதே சிவபெருமான் கையில ஏன் மூவிலை சூலம் வச்சிருக்கிறாரு, அப்ப இவருக்கு அறிவு ஞானமாகிய வேல் இவர் கையில் இல்லையா அப்படின்னு கேட்டா, அப்படி எல்லாம் பொருள். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும், ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலத்தை சிதைப்பதற்கு இறைவன் தான் கையில ஆயுதம் வைத்திருக்கிறான். எனவே அந்த ஆயுதத்தின் வழியாக மும்மலத்தை சிதைத்து நம்மை ஆனந்தத்தில் அழுத்துபவன் இறைவன் என்று எடுத்துச் சொல்வதற்காக நாம சொல்லணும். எனவே ஒவ்வொன்றும் காரண காரியம் இல்லாம இறைவனுடைய கோலம் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறார்னா பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணுங்க. நம்முடைய சமயம் இறைவனுடைய கோலத்தை நமக்கு காட்டிய நிலை, நமது அருளாளர்கள் அனுபவித்த நிலை, ஒன்றொன்றும் பொருள் பொதிந்த நிலையில தான் பெருமான் அப்படி கோலத்தையே காட்டியிருக்கிறான். எனவே அவன் மண்டையோடு வச்சிருந்தா ஒரு காரணம் உண்டு, பாம்பு வச்சிருந்தார்னா காரணம் உண்டு, புளித்தோல் வச்சிருந்தார்னா காரணம், எதுவுமே சும்மா வச்சிருக்கிறீங்க சார். சும்மா ஓவியர் வரையணும்னு நினைச்சாரு, எதையோ ஒண்ணு போட்டு விட்டுட்டாரு அப்படின்னா இல்லை. இறைவன் காட்டிய கோலத்தை தான் அருளாளர்கள் பாடமாக பதிவு செய்தாங்க, பாட்டினுடைய உட்கருத்தை தான் ஓவியர்கள் நமக்காக வரைபடமாக தீட்டி இருக்கிறார்களே ஒழிய அங்க எங்க கற்பனையில தீட்டுவதில்லை. கற்பனையில் தீட்டுவது எல்லாம் தேவான சொல்லல, அவங்க எதை கண்ணில் பார்த்தார்களோ அதைத்தான் பாடலாக வடித்தார்கள், அதை ஒரு சிலர் அதை நமக்கு வடிவமாக வடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதான் கருத்தை ஒழிய, அவங்க எங்கும் மனதுக்கு பட்டதையெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க, மனசுக்கு பட்டதெல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. சிறுவருள் உணர்த்தத்தான் பாடியிருக்கிறார்கள், சிறுவருள் உணர்த்த அவன் காட்டியதைத்தான் கண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மூவலை சூலம் என்பது மும்மலத்தை சிதைப்பதற்கு உரியது என்பதை நமக்கு மணிவாசக பெருமான் அதை பதிவு செய்கிறார். இவ்வாறு நம்முடைய பெருமான் மும்மலத்தை சிதைப்பதற்காகத்தான் கையில வைத்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை நமக்கு காட்டுகிறார். எனவே அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருள், இங்க கை கொண்டு அருளின்னு சொல்லியிருக்கிறார். என்ன அந்த கை கொண்டு அருள் என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டா, மூலமாகிய மும்மலம் அறுக்கும். இந்த கையில் இருக்கிற நீங்க மருத்துவர் கையில் ஒரு கத்தி வச்சிருக்கிறார், எதுக்கு? அறுப்பதற்காக. ஏன்னா அவர் கையில் அதை வைத்து தான் அவர் அறுத்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். எனவே அவர் ஆயுதம் வைத்திருப்பது, மருத்துவர் ஆயுதம் வைத்திருப்பது குறை செய்வதற்காக அல்ல, காவலுக்குரியவன் கையில் ஆயுதம் வைத்திருப்பது குறை செய்வதற்காக அல்ல. அப்ப அவன் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டா அதை வைத்துத்தான் அவன் செய்தாக வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு கருவிகள் அவங்ககிட்ட உண்டு. அதுபோல இறைவன் கருவிகளை கையில வைத்திருப்பது நமக்காக தான், அவனுக்காக அல்ல. அவன் ஏன் சூளம் ஏந்தி இருக்கிறான், ஏன் வில் ஏந்தி இருக்கிறான், ஏன் இதை வைத்திருக்கிறான்னு கேட்டா, அத்துணையும் நமக்காகத்தான் என்பதை நாம் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது நம்ம எடுத்து சொல்லணும். அதுதான் விநாயகர் பெருமான் அப்படின்னா கயிறு வைத்திருக்கிறார், அங்குசம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அங்குசம் கொண்டு அடக்குவதற்கு, எதை அடக்குவதற்கு? யானையை அடக்குவது அங்குசம். அப்ப அதுபோல நம்மிடத்துல நான் அப்படிங்கிற ஆணவ மத மலத்தினுடைய செயல் நம்மகிட்ட வெளிப்படும் போது அந்த அங்குசம் கொண்டு நம்மை அடக்குவார் அப்படின்னு சொல்லலாம். கயிறு எதுக்கு வைத்திருக்கிறார்? கட்டுவதற்காக. எதை கட்டுவதற்காக? நம்முடைய செயல் அடங்காத நிலையில் இருந்தா என்ன பண்ண, புடிச்சு கட்டி போடுங்க முதல்ல அவனை அப்படின்னு கட்டி போடுற முடியும். அதுபோல கட்டுவதற்காக. இன்னும் வேறு வகையில சொல்லனா, மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு புறத்துல கட்டி பிறகு வெட்டி அப்புறப்படுத்துவது போல நம்முடைய செயலையெல்லாம் கட்டி வெட்டி அப்புறப்படுத்துவதற்காக கட்டுகிறார். நீங்க மருத்துவ சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்பெல்லாம் மயக்க மருந்துகள் வந்து விட்டன. எனவே நம்மளுக்கு அந்த மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்திடறாங்க. மயக்கமது இல்லாத காலத்துல என்ன பண்ணுவாங்க, கையும் காலையும் கட்டி போட்டுட்டு கிழிச்சு எடுக்க வேண்டிய, வேற என்ன பண்ண முடியும்? அப்ப வேற அவன் ஒண்ணும் பண்ண முடியாது அல்லவா. அப்ப இப்போ அந்த மாதிரி கட்டி கட்டுவதன் வழியாக அவன் இருக்கிற துன்பத்தை நீக்குவது, கட்டி நீக்குதல் அப்படிங்கிற ஒன்று. கட்டு நீங்குவதற்குத்தான் இத்தனை பாடும், நம்ம படுகிற பாடலாம் கட்டு நீங்குவதற்கு தான். எனவே இந்த அறம்பாவம் என்னும் அருண் கயிறாகிய கட்டு நீங்குவதற்குத்தான் எல்லா முயற்சியும். இந்த கட்டு என்னைக்கு நீங்குகிறதோ அப்ப இந்த உடம்புங்கிற கட்டு நம்ம விட்டு சென்று விடும். எனவே அந்த வகையில் மும்மலச்சூலம் என மூவிலைச்சூலம் என்பது மும்மத மலத்தை சிதைப்பதற்காக. எனவே ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளி மூலமாகிய மும்மலம் அறுக்கும். மூலமாகிய மும்மலம், இந்த மூன்று மலம் அனாதி, ஆணவம் கண்மம் மாயை. எனவே அந்த அனாதியாகிய மலங்களை அழிக்கும் பொருட்டார் அழித்தன ஆன்மாவிடத்திலிருந்து அந்த உயிரிடத்திலிருந்து நீக்குதல். எனவே அறுக்கும்.